ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோளர் திருப்பதிகம், வேயிரு தோழிபங்கன். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம கோளறு பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த கோளறு பதிகம் எப்போ பாடினார் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை பற்றின பெரிய புராண பாடல்களை பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி இன்னும் சில பெரிய புராண பாடல்களை பார்த்துட்டும் அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். கன்னி நாடு அமணர்தம்மால் கட்டழிந்து இழிந்து தங்கள் மன்னனும் அவர்கள் மாயத்து அழிந்த மாதேவியாரும் கொன்னவில் அயில்வேல் வென்றி குலச்சிறையாரும் கூடி இந்நிலை புகழி வேந்தர்க்கு இயம்புமென்று இறைஞ்சி விட்டார். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, போன முறை பார்த்தப்போ குலச்சிறியார் மந்த மங்கையரசியாரும் குலச்சிறையாரும் இந்த மாதிரி திருஞான சம்பந்தருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு, அவர் வேதாரண்யத்துக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு, தங்களுடைய பரிவாரங்களில் சில பேர் அறிவும் பண்பும் நம்பிக்கையும் உடைய சில பேரை கூப்பிட்டு, இது மாதிரி நீங்கள் வேதாரண்யத்துக்கு போய் பாண்டிய நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அவருக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவரை வர சொல்கிறதுக்காக. அப்போ இந்த அவர்களால் அனுப்பப்பட்ட இந்த பரிஜனங்கள், எவ்வளோ பேர், ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ, எவ்வளோ பேர் வந்திருப்பா தெரியல, ரெண்டு மூணு பேர் வந்திருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரெண்டு மூணு பேர் வந்து சம்பந்தரை அவரோட மடத்தில் வந்து பார்க்குறார். திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசரும் ஒன்றாக போனாலும் சில, அதாவது க்ஷேத்திரானதில் ஒரு சமயத்தில் அவர் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து க்ஷேத்திராடனம் பண்ணிருக்கா, மற்ற சமயங்கள்லாம் தனித்தனியாக போவா, சில ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் சேர்ந்து போயிருக்கா சில கோயில்களுக்கெல்லாம். அப்படி போனப்போ இந்த கோயிலும் அதில் ஒன்று, வேதாரண்யம். அப்போது ஆனால் அப்படி அவள் சேர்ந்து போனாலும் தனித்தனி மடத்தில் இருப்பாள். சம்பந்தரும் அவருடைய தொண்டர்களும் ஒரு மடத்தில் தங்கியிருப்பாள், திருநாவுக்கரசரும் அவருடைய தொண்டர்களும் இன்னொரு மடத்தில் தங்கியிருப்பாள். அது நம்ம திருவிழிமலையில் வாசித்திரவை பதிகம் பார்த்தப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். அது மாதிரி இந்த பாண்டிய நாட்டிலேருந்து வந்தவர்கள்லாம் இந்த திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்தில் போய் அவரை சந்தித்து அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறான். அதுதான் இந்த பாட்டு. இதில் என்ன சொல்கிறா, கன்னி நாடு. கன்னி நாடு அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு பேர். இதை பற்றி நம்ம போன முறை பேசணும்னு நினைக்கிறேன். பாண்டிய நாட்டுக்கு நம்ம தமிழில் தெரியுமே, ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ பலவிதமான பெயர்கள் இருக்கும் வெவ்வேறு காரணங்கள்னால. அதனால் கன்னி நாடு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். மீனாட்சி ஆட்சி புரிந்த நாடு அப்படிங்கிறதுனால தடாதகை பிராட்டின்னு பேர் தமிழில். அந்த பாண்டியனுக்கு மகளாக வந்த காலத்தில் தடாதகை பிராட்டின்னு திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு விவரமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த தடாதகை பிராட்டி கன்னியாக இருந்து ஆட்சி புரிந்தாள், அதனால் கன்னி நாடு அப்படின்னு ஒரு பெயர் இந்த பாண்டிய நாட்டுக்கு. இந்த பாண்டிய நாடு அமணர் தம்மால் கட்டு அழிந்து இழிந்து, இந்த அமணர்கள் சமணர்கள்னால் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களாக வந்து தங்கி இந்த நாட்டினுடைய கட்டுப்பாடு அழிஞ்சு போச்சு. கட்டு அழிந்து, கட்டு அப்படின்னாக்க அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டுப்பாடுகள், கட்டுக்கோப்பு அப்படிங்கிறமே, அந்த மாதிரி இந்த பண்பாடுகள்லாம் அழிஞ்சு அவர்களுடைய சமுதாயம் கெட்டு போயின்னு அப்படிங்கிறத சொல்கிறார். கட்டு அழிந்து இழிந்து, அது ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாக போய் தங்கள் மன்னனும் அவர்கள் மாயத்து அழிந்த அப்படின்னா, இந்த பாண்டிய நாட்டுக்கு ராஜாவாக இருக்கான இந்த பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன், அவனும் அவர்கள் மாயத்து அழிந்த அந்த சமணர்களுடைய மாயையில் முழுகிவிட்டான். இல்லையா, ஒருத்தர் வந்து உண்மையை சொன்னாக்க அதில் உண்மையை கேட்டு உண்மையை இது பண்ணால் அது வந்து மாயத்தில் முழுகினான்னு சொல்ல மாட்டோம். ஒரு உண்மையை மறைச்சு வஞ்சித்து பொய் சொல்லி ஏமாற்றி அப்படியெல்லாம் பண்ணி அந்த மாயத்தில் விழுந்துட்டான். அந்த சமணர்கள் விரித்த வலையில் அந்த பாண்டிய மன்னனும் விழுந்து விட்டான் அப்படிங்கிற, மன்னனும் அவர்கள் மாயத்து அழுந்த அப்படி ஆனதுனால மாதேவியாரும், ஆனால் பாண்டியனுக்கு பட்ட மகிழ்ச்சி, மகாராணியும் மங்கையர்க்கரசியார் அவர் மகாதேவி மங்கையர்கரசி ஆறும், கொன் நவில் அயில்வேல் வென்றி குலச்சிறையாரும். குலச்சிறையாரும்னு சொல்லணும், அவருக்கு நிறைய வர்ணனை கொடுக்குற அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் அடைமொழி. கொன்னவில் அயில்வேல் வென்றி குலச்சிறை. கொன்னவில் அப்படின்னாக்க கொன் அப்படின்னா அச்சம்னு அர்த்தம், புழக்கத்தில் அதிகமாக இல்லாத வார்த்தை. கொன் நவில், நவில்தல்னா வெளிப்படுத்துதல் சொல்லுதல் அப்படி நவின்றாருங்கிறமே. நவில்தல்னா செய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சொல்லுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொன் நவில் அப்படின்னாக்க இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், கொல் நவில் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லை கொன் நவில் அப்படின்னு பிரிக்கலாம். கொன் நவில்னாக்க அச்சம் தருகின்ற, அச்சத்தை வெளிப்படுத்துகின்ற, பகைவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற அப்படின்னு ஒரு அர்த்தம். கொல் நவில்னா கொலை செய்கின்ற, கொல்லுதலை செய்கின்ற. அயில்வேல், அயில்வேல்னா கூர்மையான வேல். வேல்ங்கிறது ஈட்டி மாதிரியான ஆயுதம் இருக்கு இல்லையா, அந்த அதை சொல்கிற வார்த்தை வேல். அந்த மன்னர், அந்த மந்திரி கையில் வேல் வச்சுருப்பார். அது எப்படிப்பட்ட வேல்? கூர்மையான வேல். அது பகைவர்களுக்கு அச்சத்தை தருகின்ற வேல், கொலை செய்யக்கூடிய வேல். அப்படி ஒரு வலிமை மிக்க வேல் இது. அதை ஏந்திய வென்றி குலச்சிறை. வென்றி அப்படின்னாக்க வெற்றின்னு அர்த்தம். பாடல்களில் சில இடங்களில் வெற்றின்னு வரும், சில இடங்களில் வென்றின்னு வரும், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அந்த வென்றி குலச்சிறையான வெற்றியுடைய குலச்சிறையார் அந்த மந்திரி. அதனால் பகைவர்களுக்கு அச்சம் தருகின்ற, கொலை செய்யக்கூடிய, கூர்மையான வேலை ஏந்திய வெற்றியுடைய மந்திரியான குலச்சிறையாரும் கூடி அவர் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து, இந்நிலை புகழி வேந்தருக்கு இயம்பும் என்று. இந்த பாண்டிய நாட்டின் நிலைமையை போய் புகழி வேந்தர், புகழினா சீர்காழிக்கு இன்னொரு பேர், அந்த புகழி வேந்தர்னு சொல்லப்படுகின்ற ஸ்திருஞான சம்பந்தருக்கு இயம்பும், அவருக்கு போய் சொல்லுங்கோ என்று இறைஞ்சி விட்டார். இறைஞ்சி அப்படின்னா வணங்கி, விட்டார்னா அனுப்பினார். தங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவர்கிட்ட இந்த விஷயத்தை போய் சம்பந்தருக்கு சொல்லுங்கன்னு அவர்களை வணங்கி அனுப்பியிருக்க மாட்டான். அந்த இறைஞ்சுதல்ங்கிறது அங்கேருந்து மானசீகமாக திருஞான சம்பந்தரை வணங்கி இவர்களை அனுப்பிச்சாருன்னு நம்ம பொருள் கொள்ளணும். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, மற்று அவர்களுக்கு அருள் புரிந்து பிள்ளையாரும் வாகீச முனிவருடன் கூட சென்று பெற்றம் உயர்த்தவர் பாதம் பணிந்து போந்து பெரிய திருக்கோபுரத்துள் இருந்து தென்னாடுற்ற செயல் பாண்டிமாதேவியாரும் உரிமை அமைச்சரும் உரைத்து விட்ட வார்த்தை சொல் தனி மன்னவருக்கு புகழி மன்னர் சொல்லி எழுந்தருளுவதற்கு துணிந்த போது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அந்த பாண்டிய நாட்டிலே வந்தவர்கள்லாம் சொன்ன விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அவர் தன்னோட மடத்திலேருந்து கிளம்பி வெளியில் வந்து திருநாவுக்கரசரோட மடத்துக்கு போய் அவர் திருநாவுக்கரசரோட சேர்ந்து திருமறைக்காட்டு கோயிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணி வெளியில் வந்து அந்த கோயிலோட சந்நிதியை விட்டு வெளியில் வந்து அந்த ஒரு கோபுரத்து அடியில் உட்காந்து சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பேசிக்கிறார். அப்போ சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, நான் மதுரைக்கு போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த பாட்டோட சாராம்சம். இப்போ இந்த வார்த்தைகளை பார்ப்போம். மற்று அவர்கட்கு அருள் புரிந்து. மற்றுங்கிறது சில இடங்களில் மேலும்னு ஒரு அர்த்தத்தில் வரும், வேறேன்னு ஒரு அர்த்தத்தில் வரும். ஆனால் இந்த இடத்துல அசை சொல்ல எடுத்துக்கலாம். பார்த்துருக்கோம் தேவாரத்தில் அங்கங்கே அசை சொல்னு வரும், சில வார்த்தைகள் வரும், அது அதுக்கு பொருள் எதுவும் தனியாக இருக்காது, அது ஃபில்லர் வேர்ட்ஸாக இருக்கும். அது மாதிரி மற்றுங்கிறது ஒரு ஃபில்லர் வேர்டாக எடுத்துக்கலாம், அதை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா பொருள் எளிமையாக புரியும். அவர்கட்கு அருள் புரிந்து, அந்த பாண்டிய நாட்டிலேருந்து வந்து சொன்னார்கள் இல்லையா, அந்த பரிஜனங்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்திருப்பா, இல்லை ரெண்டு பேர் வந்திருப்பா, எவ்வளோ பேர் வந்தால் தெரியாது. அங்கேருந்து வந்து சம்பந்தர்கிட்ட சொன்னார் இல்லையா, அவர்களுக்கு சம்பந்தர் ஆகட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்பார் இல்லையா, உடனே நான் வரேன்னு அவர்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன், இப்படியா விஷயம், சரி நான் யோசிச்சு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லிட்டு பிள்ளையாரும் வாகீச முனிவருடன் கூட சென்று, இங்கே பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர். நீங்கள் பேச்சு வழக்கில் பிள்ளையார் அப்படின்னா விநாயகர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் இதெல்லாம் படிக்கிறப்போ, திருவாசகத்தில் தேவாரத்துலேயோ இல்லை பெரிய புராணத்துலையோ பார்க்குறப்ப பிள்ளையார்னு வர்றதெல்லாம் இந்த மாதிரி திருஞான சம்பந்தரை குறிக்கும், இல்லைன்னாக்க சண்டீஸ்வரை குறிக்கும். அது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து புரிஞ்சுக்கணும். திருஞான சம்பந்தரும் வாகீச முனிவருடன், வாகீச முனிவருங்கிறது திருநாவுக்கரசர். இது வாக் ஈசன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தா வாக் ஈசன் வரும். அதனால நாவுக்கரசருங்கிறது வாக் ஈசர் அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை. இதை திருநாவுக்கரசர் முன்னொரு கால பிறவியில் வாகீசர்னு ஒரு பேருடைய ரிஷியாக இருந்தார் அப்படின்னும் பொருள் கொள்றவா உண்டு. நம்ம அப்படி கொள்ளலாம், இல்லைன்னா நேரடியாகவே நாவுக்கரசர்னு எடுத்துக்கலாம். அப்படி இந்த வாகீசரோட போய் பெற்றம் உயர்த்தவர் பாதம் பணிந்து, பெற்றம் அப்படின்னா ரிஷபம், பெற்றம் உயர்த்தவர் அப்படின்னாக்க ரிஷப கொடியை உடையவர்னு அர்த்தம். சிவபெருமானுடைய கொடியில் ரிஷப சின்னம் பொறுத்திருக்கும், அதனால பெற்றம் உயர்த்தவர் அப்படின்னா ரிஷப கொடியை உடைய சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானுடைய திருவடியை பணிந்து, பாதம் பணிந்து திருவடியை வணங்கி, போந்து போந்துன்னா வெளியில் வந்து, பார்த்துருக்கோம் பாடல்களில் போந்து போதல் அப்படின்னாக்க வர்றதுக்கும் போதல் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதனால பணிந்து வெளியில் வந்து பெரிய திருக்கோபுரத்துள் இருந்து, இந்த கோயிலுக்கு வெளியில் கோபுரங்கள் மண்டபங்கள்லாம் இருக்குமே, அது மாதிரி ஒரு மண்டபம் கோபுர வாசலில் மண்டபம்லாம் இருக்கும். அது மாதிரி பெரிய திருக்கோபுரம்னா அங்கே பல கோபுரங்கள் இருக்கும், அல்லது ஒரு பெரிய பிரதானமான கோபுரம் அது. அப்படி அந்த கோபுரத்து அடியில் இருந்து தென்னாடு உற்ற செயல் பாண்டிமாதேவியாரும் உரிமை அமைச்சரும் உரைத்து விட்ட வார்த்தை. அந்த தென்னாடு உற்ற செயல்னா இந்த பாண்டிய நாட்டுக்கு என்ன ஆச்சு, பாண்டிய நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பாண்டிமாதேவியாரும் உரிமை அமைச்சரும் உரைத்து விட்ட வார்த்தை. இந்த பாண்டிமாதேவியாருங்கிறது பாண்டி மகாராணியான மங்கையர்கரசியார், உரிமை அமைச்சர் அப்படின்னாக்க கடமை தவறாத மந்திரி. உரிமை அப்படின்னாக்க ரைட் அப்படின்னு தான் இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்கு, இல்லைனா நமக்கு அது உரிமைனா அது என்னுடைய பொசஷன், இல்லைனா இது என்னுடைய உரிமைனா இது என்னுடைய ரைட் அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்டெக்ஸ்டில் தான் இந்த உரிமைங்கிற வார்த்தை இன்றைக்கி உபயோகத்தில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உரிமை அமைச்சருங்கிறது கடமை உடைய அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். உரிமைனா கடமைன்னு ஒரு பொருள் கொடுக்குற அகராதியில். அப்படி கடமை வழுவாத கடமை தவறாத மந்திரியான குலச்சிரையாரும் உரைத்து விட்ட வார்த்தை, அவர் ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பிச்ச செய்தியை சொல் தனி மன்னவருக்கு புகழி மன்னர் சொல்லி. சொல் தனி மன்னவர் அப்படின்னா சொல் அப்படின்னா வாக்கு, மன்னவர்னா அரசர், தனினா ஒப்பற்ற. சொல் தனி மன்னவர்னா ஒப்பற்ற திருநாவுக்கரசர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒப்பற்ற திருநாவுக்கரசருக்கு புகழி மன்னர், புகழி அப்படிங்கிறது சீகாழியோடைய 12 பெயர்களில் ஒரு பெயர், அது பலமுறை வரும் இந்த புகழிங்கிறது. புகழி மன்னர்னா அப்படி சீர்காழி தலைவரான திருஞான சம்பந்தர். அதனால் சொல் தனி மன்னவருக்கு புகழி மன்னர் சொல்லி அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு இந்த செய்திகளெல்லாம் திருஞான சம்பந்தர் சொல்லி எழுந்தருளுதற்கு துணிந்த போது. எழுந்தருளுதல்னா புறப்பட்டு போகிறது, துணிந்த போதுன்னா துணிதல்னாக்க தீர்மானம் பண்ணுறது, நிச்சயிக்கிறது. அப்படி இந்த செய்தியெல்லாம் திருநாவுக்கரசருக்கு சொல்லி திருஞான சம்பந்தர் நான் மதுரைக்கு போக போகிறேன் அப்படின்னு போகிறதான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நான் மதுரைக்கு போகிறதா முடிவு எடுத்திருக்கேன்னு அவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சொன்னபோது, இது இந்த பாட்டுடைய வாக்கியம் அடுத்த பாட்டில் தொடர்றது, ஆனால் இந்த அளவில் இந்த பாட்டை பார்ப்போம், அப்புறம் அடுத்த பாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு இப்படி சம்பந்தர் சொல்கிறார், நான் மதுரைக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ திருநாவுக்கரசர் சொல்கிறார், அதுதான் இந்த அடுத்த பாட்டு. அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய், அந்த அமன் கையர் வஞ்சனைக்கு ஓர் அவதி இல்லை. உரை செய்வது உளது உருகோள் தானும் தீய, எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது என்ன. பரசுவது நம் பெருமான் கடல்கள் என்றால் பழுது அணையாது எனப் பகர்ந்து, பரமர் செய்ய விரைசை மலர்த்தாள் போற்றி புகழி வேந்தர் வேயுறு தோழியை எடுத்து விளம்பினாரே. சம்பந்த திருநாவுக்கரசர் சம்பந்தரை தடுக்கிறார் மதுரைக்கு இப்போ போக வேண்டான்னு. அப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்கிட்ட இது மாதிரி சிவருமான நம்ம வழிபடுகிறோம், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு வேயுறு தோழியை பாடினார். அதுதான் இதுக்கு சுருக்கமான பொருள். இப்போ வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அரசு அருளி செய்கின்றார் அப்படின்னா அரசு சொல்கின்றார்னு அர்த்தம். அரசுங்கிறது இந்த இடத்துல திருநாவுக்கரசர் சொல் குறிக்கிற வார்த்தை இது. அரசு அருளி செய்கின்றார், திருநாவுக்கரசர் சொல்கின்றார், என்ன சொல்றார், பிள்ளாய் குழந்தாய் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பார்த்து கூப்பிடுறார், பிள்ளையே அந்த அமன் கையர் வஞ்சனைக்கு ஓர் அவதி இல்லை. அமன் கையர், அமன் அப்படின்னா சமணர்கள், கையர் அப்படின்னாக்க ரொம்ப கீழ்மக்கள்னு அர்த்தம். கையர்னாக்கா கையை உடையவர்னு அர்த்தம், அது சாதாரண அர்த்தம். ஆனால் கையர் அப்படின்னாக்க ரொம்ப கீழ்மை உடையவர்கள், ரொம்ப மட்டமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, திருட்டு பசங்க பொறுக்கிகள்னா பல விதமாக பேசுகிறோமே அன்றாட வாழ்க்கையில். அது மாதிரி ரொம்ப தீய குணமுடையவர்களை கையர்கள் அப்படின்பா. அதுதான் சொல்ற, அந்த அமன் கையர் அந்த தீயவர்களுடைய வஞ்சனைக்கு ஓர் அவதி இல்லை. அவர்களுடைய வஞ்சனைக்கு, அவர்களுடைய தீய விஷயங்களுக்கு ஓர் அவதி இல்லை. அவதினாக்க அளவு எல்லைன்னு அர்த்தம். அந்த சமணர்கள் செய்கிற தீமைக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உரை செய்வது உள்ளது, அது மட்டுமல்லாமல் சொல்றதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. உரை செய்வது உள்ளதுன்னா இன்னொன்று இருக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிறார். என்னது, உரு கோள் தானும் தீய. இந்த கிரக நிலையும் இப்போ சரியா இல்லை, தீமையை விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். உரு கோள், உறுதல்னாக்க வந்து அடைகின்ற பொருந்துகின்ற, கோள்னா கிரகம், தீயனா கெட்டனவாக இருக்கின்றன. அந்த கிரக நிலையும் இப்போ சரியில்லை, கிரகங்கள்லாம் நமக்கு தீமை செய்கின்ற மாதிரி இருக்கிற நிலையில் இருக்கு. அதனால் எழுந்தருளை உடன்படுவது ஒன்னாது என்ன. அதனால் நீங்கள் மதுரைக்கு போகிறதுக்கு என்னால் சம்மதிக்க முடியாது அப்படின்னு திருநாவுக்கரசு சொல்கிறார். எழுந்தருளைன்னா புறப்பட்டு போகிறதுக்கு, உடன்படுவது சம்மதிக்கிறது ஒன்னாது முடியாது அப்படின்னு என்னன்னு அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்னார். அப்படி சொன்னப்போ சம்பந்தத்துக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அடுத்த ரெண்டு அடி இந்த பாட்டில் அப்படின்னு அவர் திருநாவுக்கரசர் சொன்னதும் சம்பந்தர் சொல்கிறார், பரசுவது நம் பெருமான் கடல்கள் என்றால் பழுது அணையாது என பகர்ந்து. பரசுவதுன்னா வழிபடுவது, போற்றுவது, துதிப்பது. அப்படி நம்ம வழிபடுவது நம் பெருமானாகிய சிவபெருமானுடைய திருவடிகள் அப்படின்னாக்க நமக்கு பழுது அணையாது, ஒரு தீமையும் விளையாது, நமக்கு கெடுதல்கள்லாம் நம்ம கிட்டக்க வராது என பகர்ந்து அப்படின்னு சொல்லி, பரமர் செய்ய விரை மலர்த்தால் போற்றி, பரமர் செய்ய விரைசை மலர்த்தால் போற்றி. பரமருடைய சிவபெருமானுடைய செய்ய அப்படின்னா சிவந்தன் அர்த்தம். இந்த இடத்துல செய்ய அப்படின்லாம் வந்ததுன்னா சிவந்தன் ஒரு அர்த்தம் உண்டு, சில இடங்களில் நம்ம பார்ப்போம். இந்த சேவடிங்கிறது அது மாதிரி ஒரு சே அப்படிங்கிற ரூட்லேருந்து தான் வருது சேவடியும். அந்த செய்ய சிவந்த விரைசை, விரைசைனா மனம் வீசுகின்ற, வாசம் கமழ்கின்ற, விரைனா வாசனைன்னு அர்த்தம். விரைசை மலர்த்தால் போற்றி, மலர் போன்ற திருவடியை வணங்கி அப்படின்னா சிவபெருமானுடைய சிவந்த வாசனை கமழும் தாமரை போன்ற திருவடியை போற்றி புகழ் வணங்கி, புகழி வேந்தர் திருஞான சம்பந்தர் வேயுறு தோழியை எடுத்து விளம்பினாரே. அவர் வெயிறு தோழின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை பாடினார். அதனால் திருநாவுக்கரசர் சொல்கிறார், பிள்ளையே அந்த சமணர்கள்லாம் ரொம்ப கொடியவர்கள், அவர் செய்கிற தீமைக்கு அளவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, இப்போ கிரக நிலையும் சரியில்லை, எல்லாம் தீமையை தர்ற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் போகிறதுக்கு நான் சம்மதிக்க முடியாதுன்னு திருநாவுக்கரசர் சொல்ல, அதற்கு மறுமொழி அதற்கு பதிலாக திருஞான சம்பந்தர் சொல்கிறார், நம்ம வழிபடுறது நம்ம சிவபெருமான் திருவடின்னாக்க நமக்கு ஒரு தீமையும் விளையாது அப்படின்னு சொல்லி, இறைவனுடைய தாமரை திருவடிகளை வணங்கி வெயிறு தோழின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை பாடினார். அப்படி அவர் சம்பந்தர் வெயிறு தோழி பங்கன் பதிகத்தை பாடுறார், கோளறு பதிகத்தை பாடுறார். அதை கேட்டதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாங்க தான் அடுத்த பாட்டு. சிறபுரத்து பிள்ளையார் அருளி செய்த திருப்பதிகம் கேட்டதற்பின் திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள அமைந்தபோது புறமெரித்தார் திருமகனார் அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர் என்று கர கமலம் குவித்து இறைஞ்சி தவிர்ப்ப வாக்கின் காவலரும் தொழுது அரிதாம் கருத்தில் நேர்ந்தார். இதில் சொல்ல வர கருத்து என்னென்ன, வெயிறு தொழிப்பங்கன் பதியத்தை கருத்துக்கப்புறம் திருநாவுக்கரசர் சரி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் மதுரைக்கு கிளம்புறதுக்கு நான் முதல்ல போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சம்பந்தர் அவரை பார்த்து சொல்கிறார், அப்பரே நீங்கள் இந்த சோழ நாட்டிலேயே இருங்கோ, பாண்டிய நாட்டுக்கு நான் மட்டும் சென்று வருகிறேன் அப்படிங்கிறார். அப்படி சொன்னதும் திருநாவுக்கரசர் அதை மறுத்து சொல்ல முடியாமல் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஏற்றுண்டு அப்படியே இருந்தார். சொல்லுவோம் இல்லையா நம்ம ரிலக்டன்ட்லி அக்ரீட் அப்படிம்போமே, அதுதான் அரிதாம் கருத்தில் நேர்ந்தாருங்கிறார். அவரும் சரி சம்மந்தரே சொல்லிட்டு நம்ம இங்கே தொழில்நாட்டில் தான் இருக்கணும்னு முடிவு சரின்னு சம்மதிச்சார். அதுதான் இந்த பாட்டுக்கு சுருக்கமான கருத்து. இப்போ வார்த்தைகளை பார்ப்போம். சிறபுரத்து பிள்ளையார் அருளி செய்த திருப்பதிகம் கேட்டதன் பின் அப்படின்னா, சிறபுரத்து பிள்ளையார், சிறபுரம்ங்கிறது சீர்காழியோட 12 பெயர்களில் ஒரு பெயர் சிறபுரம். சிறபுரத்து பிள்ளையாருங்கன்னா திருஞான சம்பந்தர். அப்படி திருஞான சம்பந்தர் அருளி செய்த பாடின திருப்பதிகம் கேட்டதற்பின், அந்த திருப்பதிகத்தை கேட்டதுக்கப்புறம் திருந்து நாவுக்கரசு, இந்த திருந்து நாவுக்கரசுனா அது கேட்டதுக்கப்புறம் இவர் நாவுக்கரசர் திருந்தினார் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது. திருந்துதல் அப்படின்னா செவ்வையோடு இருக்கிறது இல்லையா, அதாவது திருந்து அழகு உடைய தகுதி உடைய அப்படிங்கிற மாதிரி. அதனால் திருந்து நாவுக்கரசுங்கிறது செம்மை மிகுந்த திருநாவுக்கரசர். அப்படி செம்மையுடைய உள்ளமுடைய திருநாவுக்கரசர் அதற்கு உடன்பாடு செய்தனா அதுக்கு சம்மதித்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள அமைந்த போது, திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி புறப்படுறதுக்கு தயாரானார். இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இதை பற்றி பேசியிருக்கோம். இவர் ரெண்டு பேரும் ஒன்றாக க்ஷேத்ராடனம் பண்ண சமயத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரோடு நடந்து வருவர் முதல்ல. அப்படி அவர் நடந்து வர ஆரம்பிக்கவும் திருநாவுக்கரசர் சொன்னார், சம்பந்தரே உங்களுக்கு சிவருமான் முத்துச்சிவிகளெல்லாம் கொடுத்துருக்கார், நீங்கள் அந்த முத்துச்சிவிகையில் தான் வரணும், நடந்து வரக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் இவ்வளோ பெரியவர், உங்களோட நான் நடந்து வரதான் சரி அப்படிங்கிறார். அப்போ திருநாவுக்கரசர் ஒரு ஐடியா கொடுக்குறார், நம்ம எங்கே சேர்ந்தே போவோம், ஆனால் நான் முதல்ல போகிறேன், நீங்கள் பின்னாடி தொடர்ந்து வாங்க சிவிகள் அப்படிங்கிறார். சரின்னு சம்பந்தம் அதுக்கு சம்மதிச்சு அதன்படி அவள் ஒரு ஊரில் இருப்பா, அப்புறம் அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும்னு முடிவெடுக்கிறப்போ திருநாவுக்கரசர் அவரோட பரிவாரங்களோட முதல்ல கிளம்புவார். அவர் கிளம்பி ஒரு மணி நேரம் கழிச்சோ அரை மணி நேரம் கழிச்சோ திருஞான சம்பந்தர் தன்னோட தொண்டர்களோடு கிளம்புவார், இவர் சிவிகையில் வருவார். அப்போ அப்படியே தான் போயிருந்தார். அதனால் அதே வழியில் அதே முறையில் அப்பர் சொல்கிறார், இங்கே திருநாவுக்கரசர் சொல்கிறார், சம்பந்தரே சரி நீங்கள் சொல்கிறது சரி தான், நம்ம மதுரைக்கு போவோம், அதேமாதிரி வழக்கம் போல் நான் முன்னாடி கிளம்பிடுறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படிங்கிறார். அதான் நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள் அமைந்த போது, அதாவது திருநாவுக்கரசர் சம்பந்தருக்கு முன்னாடி புறப்படுறதுக்கு தயாரானார். அப்போது சம்பந்தர் சொல்கிறார், புறமறித்தார் திருமகனார், புறமறித்தார்னா முப்பெருங்களை எரித்தவரான சிவருமான், புறமறித்தார் திருமகனார்னா சிவருமானுக்கு திருமகனாகிய திருஞான சம்பந்தர். அவர் என்ன சொல்கிறார், அப்பரே இந்த புனல் நாட்டில் எழுந்தருள் இருப்பீர், நீங்கள் இந்த நீர்வளம் மிக்க சோழ நாட்டிலேயே தங்கியிருங்கள் என்று கர கமலம் குவித்து இறைஞ்சி தவிர்ப்ப, தன்னுடைய இரண்டு கர கைகளாகிய தாமரைகளால் குப்பி திருநாவுக்கரசரை வணங்கி அவரை வர வேண்டாம், நீங்கள் சோழ நாட்டிலே இருங்கோ, மதுரைக்கு வர வேண்டாம்னு தடுத்தார். தவிர்ப்பேன்னா தடுத்தார். அப்படி தடுக்கவும் வாக்கின் காவலரும், இது வாக்கின் காவலர்னா வாக்கின் மன்னர், காவலன் அப்படின்னா அரசன், வாக்கின் காவலர்னா வாக்கின் அரசர் திருநாவுக்கரசர். வாக்கின் காவலரும் திருநாவுக்கரசரும் தொழுது அவரை வணங்கி அரிது ஆம் கருத்தில் நேர்ந்தார். அப்படி ரொம்ப திருநாவுக்கரசர் சம்பந்தரே சொல்லிவிட்டார், இனிமேல் நம்ம போக முடியாது, நமக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, போகணுங்கிறது நமக்கு சொல்கிறது, ஆனால் திருஞான சம்பந்தர் நம்மளை வராதுன்னு தடுக்கிறார், அதனால் வேறு வழியில் நம்ம சோழ நாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சம்மதித்தார். அரிதாம் கருத்துன்னு அதுதான், நமக்கு வந்து உடனே சம்மதிச்சாக்க அது அரிதாம் கருத்துன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதித்தார். ஐயோ நம்ம இந்த திருஞான சம்பந்தர் இப்படி தனியாக இந்த சின்ன குழந்தைய நம்ம தனியாக பாண்டிய நாட்டுக்கு அனுப்புகிறோமே, அங்கே சமணரெல்லாம் ரொம்ப கெடுதல் பண்ணுவாளே, என்னாகுமோ நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பு அவருக்கு. சிவனுடைய அருள் பெற்றவர், சிவபெருமான் காப்பாற்றுவார்னு எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த ஒரு அன்புனால இவ்வளோ சிறியவர் அங்கே போகிறாரே அப்படின்னு ஒரு அன்பு அதனால் தடுக்கிறார். ஆனால் சம்பந்தர் நீங்கள் வர வேண்டாம் நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு, அப்புறம் அவரை மீறி இவரால் ஒன்றும் சொல்ல முடியல, அதனால் சரி அப்படின்னு சம்மதிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம இந்த கோளரூபதீயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது 10 பெரிய புராணங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம். இது ரொம்ப அற்புதமான பதிகம், இது வரலாற்றை நம்ம பார்த்துட்டோம் எப்போ பாடினார்னு. இதை பற்றி ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்லுவேன். இந்த கிரகங்கள் நமக்கு தனியாக தீமை செய்ய முடியாது, ஏன்னா நமக்கு சைவ சிந்தாதப்படி நமக்கு வர்ற நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய வினை பயன், அந்த வினை பயனை இந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு வந்து சேர்றது. ஆனால் இந்த வினை பயன் போகணும் அப்படின்னா சிவருமான வழிபட்டாக்க அந்த வினை பயன் அந்த தீய வினைகள்லாம் தீரும். அதை விட்டுட்டு நம்ம இந்த கிரகங்களே பலரும் வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம செய்ய வேண்டியது இந்த கிரகங்கள்லாம் சக்தி உடையவை, ஆனால் இந்த கிரகங்கள்லாம் சிவபெருமானுடைய ஏஜெண்ட் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அதனால் சிவபெருமான வழிபட்டாக்க நமக்கு கஷ்டங்கள் தீரும், அது ஒன்று. ரெண்டாவது, இன்னும் சில பேர் சொல்கிறார் இந்த சம்பந்தரே சொல்லியிருக்கார் அதனால் நவகிரகங்கள்லாம் நம்பக்கூடாது அப்படின்பா. சம்பந்தர் நவகிரகங்கள் இல்லைன்னோ நவகிரகங்களை நம்பாதீங்கன்னோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவர். அவர் சொல்கிறார் சிவபெருமான் நம்ம வழிபடுறது சிவபெருமான, அதனால் இந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லனவே செய்யும், தீமை செய்யக்கூடிய விஷயங்களும் நமக்கு நல்லவே செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தை பாடுறார். அதனால் இந்த பதிகம் முழுக்க அவர் சொல்ல வர்ற கருத்து என்னென்னா சிவபெருமான உள்ள அன்போடு வழிபடணும், அப்படி வழிபட்டால் நமக்கு ஒரு தீமையும் வராது. அதுதான் இதில் சொல்ல வர முக்கியமான கருத்து. இந்த பதிகத்தோட கடைசியில் அவர் சொல்கிறார் இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு நல்நிலை கிடைக்கும், அவர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள், இது நமது ஆணை அப்படிங்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது திருஞான சம்பந்தருடைய பதிகங்களில் நம்ம கிடச்சிருக்கிற பதிகங்களில் ஒரு 4 பதிகங்களில் என்ன தான் அவர் இது மாதிரி திருக்கடை காப்பில் இது இந்த பலன் கிடைக்கும், இது இது நமது ஆணை அப்படின்னு சொல்கிறார். ஆணைனா இட்ஸ் அவர் ஆர்டர், இட்ஸ் அவர் கமாண்ட் அப்படின்னு இந்த ஒரு ராயல் ஸ்டேட்மெண்ட்டோட முடிக்கிறார் அவர். அதனால் இது வந்து அவருடைய அப்படி ஒரு நிச்சயமாக சொல்கிறார். இது இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். வேய் உரு தோழி பங்கன் அது ஒரு ஃப்ரேஸ், விடமுண்ட கண்டன் அது இன்னொரு ஃப்ரேஸ், மிக நல்ல வீணை தடவி அது இன்னொரு ஃப்ரேஸ். இதெல்லாம் சிவபெருமானுடைய குணாதிசயம், குணங்கள், அவனுடைய இயல்புகள், அவனுடைய பண்புகள், அவனுடைய அருள், இதெல்லாத்தையும் காட்டுற விஷயங்கள். இதெல்லாம் வேய் உரு தோழி பங்கன் அப்படின்னா உமாதேவியை ஒரு பங்கில் உடையவன் அர்த்தம். அது எப்படிங்கிறது தான் நம்ம வார்த்தைகள் தெரிஞ்சுட்டுன்னா பாட்டு சுலபமாக புரியும். வேய் அப்படின்னா மூங்கில், உரு அப்படின்னாக்க போலன்னு அர்த்தம். இந்த கம்பாரிசன் உருபது உவம உருபுன்னு தமிழில் சொல்லுவேன், போலன்னு அர்த்தம். வேய் உரு தோழி, தோழினா தோள்களை உடையவன், தோல் அப்படின்னா புஜம். அப்படி வேய் உரு தோழி அப்படின்னா மூங்கில் போன்ற புஜத்தை உடையவள் அப்படின்னு உமாதேவியை வர்ணிக்கிறார் சம்பந்தர். அப்படி வேய் உரு தோழி, அந்த மூங்கில் போன்ற புஜத்தை உடைய உமாதேவியை ஒரு பங்கில் உடையவன் அதான் பங்கன். வேய் உரு தோழி பங்கன் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். விடம் உண்ட கண்டன், இது பல பாடல்களில் வரும் நமக்கு தெரியும். சிவருமான் ஆலகால விஷத்தை உண்டார், அதனால் அவருடைய கண்டமானது கருத்து நீலமணி போல ஒரு ஒளி வீசுறது. அதான் விடம் உண்ட கண்டன், விஷத்தை ஆலகால விஷத்தை உண்ட திருநீல கண்டன் அவன். மிக நல்ல வீணை தடவி, தடவுறது அப்படின்னா வாசிக்கிறது, நம்ம வீணையை வாசிக்கிறோம் இல்லையா, அது வீணை தடவி அப்படின்பா, வீணை தடவுறதும்பா. அதனால அது வாசிக்கிறது, வீணையை ஏன் தடவின்னு தடவுறதுன்னு சொல்லலாம், நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வாசிக்கிறப்ப அந்த ஒரு கை அந்த தந்தி மேலே இப்படி அப்படி நகர்ந்து நகர்ந்து போகும், தடவின்னு போகும். அதான் மிக நல்ல வீணை தடவி, சிவபெருமான் அற்புதமாக வீணை வாசித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். வீணை வாசிக்கிறான், அது எப்போ வீணை வாசிக்கிறான் அப்படின்னாக்க அதுக்கு வேற பாடல்கள் வேற தத்துவ கருத்துக்கள்லாம் சொல்லுவாள். இந்த சௌரவ சம்ஹார காலம்னு இருக்கு, அதாவது எல்லா இந்த பிரபஞ்சமே இறைவனுக்குள்ளே ஒடுங்கும். அப்படி இருக்கிறப்ப அவர் தன்னந்தனியாக இருப்பார். அப்படி அவர் தன்னந்தனியாக இருந்து அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கிறப்ப இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்குறப்போ அவர் வீணை வாசிப்பார் அப்படின்னு, அது நாத தத்துவம் அப்படிங்கிறது. நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் தத்துவங்கள்லாம் பற்றி பேசுவார், நாதம் விந்து, நாத விந்து கலாதி நமோ நமோன்னு திருப்பழ பாட்டு நமக்கு தெரியும். அந்த நாதம் விந்து அப்படிங்கிறதெல்லாம் தத்துவங்கள், அதுலேருந்து நாத தத்துவம் அப்புறம் விந்து தத்துவம் அப்படியே தத்துவங்கள்லாம் விரிஞ்சு இந்த பிரபஞ்சம் உருவாகுது அப்படிங்கிறதுனால அந்த எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற நாத தத்துவம், அதனால் அப்படி அதை காட்டுற மாதிரி அவர் வீணை வாசிக்கிறார்னு தத்துவார்த்தம் சொல்லுவார். அப்படியாக அவன் வினையை வாசிச்சுட்டு வாசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணுறான், மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால். அவன் தலையில் சந்திரனை கங்கையும் அணிந்திருக்கிறான். அது எப்படிப்பட்ட சந்திரன், சந்திரன் வந்து வெள்ளை வெளியர்னு பிரகாசமாக இருக்கும், அதனால் அதை தூமதி அப்படின்பா இல்லையா. தோளுடைய செவன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி, தூ அப்படின்னா தூய, குற்றமற்ற, தூய்மைனா குற்றம் இல்லாதது, குற்றமற்ற. அதுதான் மாசு அறு திங்கள், குற்றமற்ற சந்திரன். அது என்ன குற்றமற்ற சந்திரன், சந்திரன் நிறைய குற்றம் பண்ணான். அந்த கதை நமக்கு தெரியும், சந்திரனுக்கு ஏன் அந்த சாமம் வந்ததுன்னு. சந்திரனுக்கு 27 மனைவிகள், அவள் எல்லாரும் சமமாக நடத்துவேன்னு அவன் சொல்லியிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒருத்திட்ட ரெண்டு பேர்கிட்ட அலாதி பிரியம், மற்றவாளெல்லாம் புறக்கணிச்சான். அதனால அவரெல்லாம் போய் தங்கள் பெற்றோர்கிட்ட அப்பாட்ட முறையிட்டார்கள். அப்போ சாபம் கொடுத்துட்டான் மாமனார், இது மாதிரி நீ தேஞ்சு அழிஞ்சு போவாயாக அப்படின்னு. அதனால சந்திரன் ஒவ்வொரு கலையாக தேஞ்சு தேஞ்சு அழிஞ்சு கொண்டிருந்தான். ஒரே ஒரு கலையாக இருக்கிறப்ப சிவருமான் கல்ல விழுந்து சரணாகதி அடைந்தான். அப்போ சிவருமான் அவனை சந்திரனை தூக்கி தன்னுடைய தலையில் வச்சுட்டு என்றும் அழியாமல் இருப்பாயாக அப்படின்னு அவனுக்கு அருள் புரிஞ்சர். அதனால இறைவனுடைய தலையில் இருக்கிற திங்கள் அது, அதனால் அது குற்றமற்ற திங்கள். கங்கை அது நமக்கு தெரியும், சடையில் கங்கை இருக்கு. அதனால இந்த சந்திரனை கங்கையும் முடிமேல் அணிந்து தன்னுடைய தலையில அணிந்து என் உளமே புகுந்து அதனால், அவன் என்னுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டான், அவன் உள்ளத்தில் தங்கியிருக்கின்றான். அதனால இந்த முதல் ரெண்டு அடியில சிவபெருமானுடைய தன்மைகள்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான் என் உள்ளத்தில் வீற்றிருக்கிறான், அதனால அவன் உள்ளத்தில் இருக்கான், அதனால அது முக்கியம். அந்த அதனால்னு எல்லா பாட்டிலையும் வரும். இந்த பின்னாடி அடுத்த ரெண்டு அடியில பல விஷயங்களை சொல்லி அவையெல்லாம் ரொம்ப நல்லதே பண்ணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் ஏன் நல்லதே பண்ணும் அப்படின்னா, அந்த சிவருமான என் உள்ளத்துல வீற்றிருக்கின்றான், அதனால இவையெல்லாம் நல்லவே செய்யும். அதான் அந்த அதனால்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது அடுத்த மூணாவது அடியில ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே, இது நவகிரகங்கள். ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய் புதன், வியாழம்னா குரு, வெள்ளி சனி, பாம்பு ரெண்டு அப்படின்னாக்க ராகு கேது. இந்த ராகுவும் கேதுவும் பாம்புகளாக சொல்லப்படும். அதுதான் நமக்கு தெரியும், இந்த சூரியகிரகணம் சந்திரகிரகணத்துலாம் பாம்பு வந்து சூரியனை விழுங்குறது சந்திரனை விழுங்குறதுன்னு சொல்லலை, இந்த ராகு கேதுவோடைய எஃபெக்ட். அதெல்லாம் இந்த ராகு கேது இவர்கள் யார் அப்படின்லாம் பார்க்கணும்னா நீங்கள் புராணங்களுக்கு போகணும். அந்த பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை பகிர்ந்து கொடுத்தார் இல்லையா, அமிர்தம் வந்தது, ஆலகால விஷயத்த சிவருமான் உண்டார், அப்புறம் பல விஷயங்கள் வந்தன, ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டா கடைசியில் அமிர்தம் வந்தது. அப்போது இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தானே அந்த கடைஞ்சா, அதனால் ரெண்டு பேருக்கும் அந்த அமிர்தத்தில் பங்கு உண்டே. அப்போ திருமால் ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அப்படி ஒரு பக்கம் வரிசையாக தேவர்களை உட்காத்தி வச்சு, ஒரு பக்கம் அசுரர்களை உட்காத்தி வச்சு, அப்படி இந்த மோகினி அவதாரத்தில் அப்படி இந்த அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுத்து அசுரர்களுக்கு அமுதம் கொடுக்காம ஏமாத்தின விஷயம் அது. அப்படி நடந்தப்போ இந்த அசுரர் கூட்டத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு தேவர்கள் சைடில் போய் அப்படி மறைஞ்சு அவனும் அமுதத்தை வாங்கி உண்டான். அப்படி உண்டு அப்புறம் வெட்டப்பட்ட அந்த இதுதான் ராகு கேது. அதுதான் நமக்கு புராணத்துலேயும் வர்ற கதை, அது இருக்கட்டும். அதனால இந்த நவகிரகங்கள், இந்த நவகிரகங்களும் ஆசு அறு நல்ல, ஆசுனா குற்றம், மாசுனாலும் குற்றம் ஆசுனாலும் குற்றம் தான். ஆசு அறு நல்ல அப்படின்னா குற்றமே இல்லாதபடி நல்லவை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஒருத்தனை நல்லவன்களாம் அவன், ஒருத்தனை வந்து அவன் ரொம்ப நல்லவன்களாம், இல்லைன்னு என்ன சொல்லுவா, அவன் சொக்க தங்கம் அப்படின்பா, அப்படி ரொம்ப பியூர் கோல்டு அப்படின்பா அவனை இல்லையா. அது மாதிரி அவன்கிட்ட ஒரு கொஞ்சம் கூட ஒரு தீய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆசு அறு நல்ல, குற்றமற்ற நல்லவை நல்ல. ஒரு தரம் நல்ல சொன்னா பரல, இன்னொரு தரம் நல்ல சொல்றார். ஆசரு நல்ல நல்ல, அப்புறம் என்ன சொல்றார், அவை நல்ல, அவை நல்லவை நல்ல. அடியில் நாலு தரம் நல்ல நல்லங்கிறார். நமக்கு ஒரு ஒரு தீய விஷயங்கள், தீமை செய்யக்கூடிய விஷயங்கள், கொடிய விஷயங்கள்லாம் சொல்லி அவையெல்லாம் ரொம்ப 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 நல்லவை அப்படிங்கிறார். அப்படிலாம் சொல்லி யாருக்கு, அடியார் அவருக்கு மிகவே. அடியவர்களுக்கு இந்த தீயமை, பொதுவாக தீமை தரக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே உண்மையான சிவனடியார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவையே செய்யும் அப்படிங்கிறார். அடியார் அவருக்கு மிகவே, எவ்வளோ அந்த நாலு நல்ல சொன்னார், அதுக்கு மேலே மிகவேன்னு வர ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுறார். அதனால் ரொம்ப 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 நல்லவை அவையெல்லாம் அடியவர்களுக்கு அப்படிங்கிறது. இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ இந்த பதிவத்தோடய மற்ற பாடல்களோடு தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.